The following is a class on the Bhagavad Gita as it is, 4th chapter, text number 20 through 24, given by His Divine Grace, A.C. Bhaktivedanta Swami Prabhupada, recorded on August 10th, 1966, in New York.
Penbarum Bhagavad Gita Unmayuravil, Nangavada Adhyayam, 20 mudal 24th slogangal varai, உபன்யாசம் வழங்கியவர் தெய்வ திரு ஆ சா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். 1966 வருடம் ஆகஸ்ட் 10 தேதி நியூயார்க் நகரில் பதிவு செய்யப்பட்டது.
We have been discussing this sloka since the last 2 days in our meetings.
நம்முடைய இந்த நிகழ்ச்சியில கடந்த 2 நாட்களா இந்த ஸ்லோகத்தை பற்றி விவாதிச்சுட்டு இருக்கோம்.
The next verse is,
அடுத்த ஸ்லோகம் என்னன்னா,
தப்தா கர்மஃலா சங்கம் நித்தத்ரிப்த நிராசய கர்மணி அபிப்ரவித்தோவி நைவ கிஞ்சித் கரோதி. In order to be free from the reaction of our work, this formula is prescribed by Sri Krishna.
நமது செயல்களுடைய விளைவுகளிலிருந்து நம்ம விடுபட்டு இருக்கணும்ன்றதுக்காக ஸ்ரீகிருஷ்ணரால இந்த சூத்திரம் விளக்கப்பட்டிருக்கு.
ஜத்ரிச்சாலாப சந்துஷ்ட தந்தாதீத விமத்சர சமா சித்தாப சித்தௌச்ச கிருத்யாபி ந நிபந்ததி கத சங்கர்ஷ முக்தஸ்ய ஞானாவஸ்தித சேதசா ஜக்காயத சரதா கர்ம சமக்ரம் பிரபீலிய. The formula is that we have to become detached from the result of the war.
அந்த சூத்திரம் என்ன அப்படின்னா, நமது செயல்களுடைய விளைவுகள் இருந்து நம்ம பற்றற்றவர்களா இருக்கணும்.
And must be situated in full knowledge.
மேலும் முழு ஞானத்தோடு நம்ம நிலை பெற்று இருக்கணும்.
In full knowledge. Unless we are situated in full knowledge, it is not possible to be detached from the work which we are doing.
நீங்க முழு ஞானத்துல நிலை பெற்று இருக்கலன்னும் போது உங்களுடைய செயல்களுடைய விளைவுகள்ல இருந்து உங்களால பற்றற்று இருக்க முடியாது.
And that detachment and that knowledge, to be situated in full knowledge, is possible when we perform yajna or sacrifice.
அந்த துறவும் அந்த ஞானமும், அதாவது முழுமையான ஞானத்தில் நிலை பெற்றிருக்கிறதுன்றது யஜ்யம் அல்லது யாகத்தை செய்யும் போதுதான் அது சாத்தியமாகும்.
Now today's subject matter is varieties of sacrifices. How we can perform different kinds of sacrifice.
இன்றைய நம்முடைய விவாத தலைப்பு வெவ்வேறு வகையான யஜ்யங்கள், எப்படி வெவ்வேறு வகையான யஜ்யங்களை நம்ம செயல்படுத்துறது.
And what is the sacrifice?
மேலும் அந்த யஜ்யம்ன்றது என்ன?
Sacrifice means யஜ்யார்த்த கர்ம.
யாகம்னாலே யஜ்யார்த்த கர்ம.
Just at the present moment our conception is that I am the proprietor of everything.
தற்போதைய நம்முடைய எண்ணம் எல்லாம் என்னன்னா, நானே அனைத்திற்கும் உரிமையாளன்.
Actually, I am not the proprietor.
உண்மையிலே நான் உரிமையாளன் அல்ல.
The Isha Upanishad says that Isha Vashamidam Saddam. The Supreme Lord, Personality of Godhead, Krishna, He is the proprietor.
ஈஷோபனிஷத் என்ன சொல்லுதுன்னா, ஈசாவாசம் இதம் சர்வம், இந்த முழுமுதற் கடவுள் பரமபுருஷ பகவான் அல்லது கிருஷ்ணர் அவர்தான் உரிமையாளர்.
பட் பை deluded by the illusory energy of the material existence, we are thinking that I am the proprietor.
ஆனா பௌதிக இருப்பின் மாயா சக்தியினால மயக்கப்பட்டிருக்கிறதால நானே உரிமையாளன்னு நம்ம நினைக்கிறோம்.
Therefore, in the scriptures, in Vedic scriptures, the sacrifice is recommended.
அதனால தான் வேத இலக்கியங்கள்ல யாகங்கள் பரிந்துரைக்கப்பட்டிருக்கு.
Sacrifice means you give voluntarily.
யாகங்கள் அப்படின்னாவே நீங்களா கொடுக்கிறது.
You give voluntarily because we have been so much attached to this material proprietorship.
நீங்க தானாவே கொடுக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த பௌதிகமான உரிமையாளன்ற விஷயத்துல பற்றுடையவர்களா இருக்கும்.
That and without that attachment there is no possibility of our becoming free from this material entanglement.
மேலும் இந்த பௌதிக சிக்கல்ல இருந்து நம்ம விடுபடுறது அப்படின்றதுக்கு அந்த துறவு இல்லாம சாத்தியம் இல்லை.
But that attachment is very difficult to give up. Therefore sacrifice has been the counter, that you sacrifice.
ஆனா அந்த பற்று கைவிடுறது மிக கடினமானது. அதனால தான் நீங்க தியாகங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி,
it is supposing that it is your proprietorship, you are the proprietor of everything, but you sacrifice jagnyartha. Jagnyartha means for the supreme law.
நீங்களே உரிமையாளர்னா கூட, நீங்களே எல்லாத்துக்கும் உரிமையாளர்னாலும் நீங்க தியாகம் செய்யுங்க. யஜ்யார்த்தே யஜ்யார்த்தே அப்படின்னா முழு முதற் கடவுளுக்காக.
So many sacrifices are recommended in various scriptures. So we shall try to discuss some of the sacrifices.
பல்வேறு இலக்கியங்கள்ல பல வகையான யாகங்களை பற்றி விளக்கப்பட்டிருக்கு. அதனால அவைகள்ல சில யாகங்களை பற்றி நம்ம இப்ப விவாதிக்கணும்.
ஜக்கா சதகா கர்மா சமக்ரம் பிரவிதியது. இஃப் வி பர்ஃபார்ம் அவர் டியூட்டிஸ் ஜக்கா ஃபார் தி மேட்டர் ஆஃப் சாட்டிஸ்பாக்சன் ஆஃப் விஷ்ணு தி சுப்ரீம் லா, தென் வி ஷால் நாட் பி பவுண்ட் அப் பை தி ரியாக்ஷன் ஆஃப் எனி வார்.
நமது கடமைகளை அல்லது யஜ்யத்தை விஷ்ணுவோட அல்லது முழுமுதற் கடவுளோட திருப்திக்காக நம்ம செயல்படுத்தணும்னா, அப்போ எந்த ஒரு செயலோட விளைவுகளாலும் நம்ம பந்தப்பட மாட்டோம்.
Now, the first thing is, in the sacrifice, according to the Vedic rites, there are five principal factors.
இப்போ முதல்ல வேத சடங்குகள் படி யாகங்கள்ல ஐந்து வகையான முக்கியமான உண்மைகள் இருக்கு.
What are those? That there is sacrifice on fire, altar. And the person who is offering.
அவைகள்ல என்ன? அதாவது யஜ்ய சாலை, அதை அர்ப்பணிக்கக்கூடிய நபர்.
They generally in the sacrifice grains and butter, clarified butter is offered.
பொதுவா யஜ்யங்கள்ல நெய்யும் தானியங்களும் அர்ப்பணிக்கப்படும்.
So the sacrifice or altar, fire and the offering ingredients, grains and clarified butter, and the person who is offering sacrifice, three, and the result and the performance. These five things are there in the matter of sacrifice.
அதனால யஜ்ய சாலை, நெருப்பு, அர்ப்பணிக்கக்கூடிய பொருட்களான தானியங்களும் நெய்யும், அதை அர்ப்பணிக்கக்கூடியவர், பலன் மற்றும் அதை செயல்படுத்தக்கூடியவர், இந்த ஐந்து விஷயங்களும் யஜ்யங்கள்ல இருக்கு.
Now Krishna says to eat these five things are transformed into Krishna consciousness or Brahma realization. Then the result will be that the man who is performing that sacrifice is sure to attain his spiritual salvation and go back to God.
கிருஷ்ணர் சொல்றார், இந்த ஐந்து விஷயங்களையும் கிருஷ்ண உணர்வுக்கு அல்லது பிரம்மனை உணர்தலுக்காக மாற்றப்பட்டால் பிறகு அதனுடைய விளைவு அந்த யக்கியத்தை செய்யக்கூடியவர் உறுதியாக ஆன்மீக விடுதலை அடைந்து மீண்டும் பகவானுடைய லோகத்துக்கு போய் சேர்வார்.
This prescription is a recommended in the Bhagavad Gita.
இது பகவத்கீதையில பரிந்துரைக்கப்பட்டிருக்கு.
That brahmarpanam brahma havi brahmagno brahmanahutam brahmaiva tena gantavyam brahma karma samagna. Now, brahmarpanam, sacrifice for whom?
இப்போ பிரம்மார்ப்பணம் யாருக்காக யாகம்?
For the Brahma. And Krishna is the supreme Brahma.
பிரம்மனுக்காக கிருஷ்ணர் தான் பரபிரம்மன்.
Therefore, sacrifice for Krishna is brahmarpanam. And sacrificing for the Brahma, supreme Brahma. Because Krishna is described in the 10th chapter as the Param Brahma, the Supreme Brahma.
அதனால தான் கிருஷ்ணருக்கான யாகம்ன்றது பிரம்மார்ப்பணம், அப்படின்னா அந்த பரபிரம்மனுக்காக அர்ப்பணிக்கப்படுதல். ஏன்னா 10th அத்தியாயத்தில் கிருஷ்ணரை பரபிரம்மன் விளக்கப்பட்டிருக்கு.
Brahma means we are also all Brahma. Because we are all fragmental parts and parcel of the Supreme Being, Krishna. Therefore, we are also Brahma.
பிரம்மன் அப்படின்னா நம்ம எல்லாருமே பிரம்மன் தான். ஏன்னா உச்ச உயிர்வாளியான கிருஷ்ணருடைய அம்சமா நம்ம எல்லாரும் இருக்கிறதால நம்மளும் பிரம்மன்.
Just like particles of gold is also gold, similarly, we are fragmental portions of Krishna.
எப்படி ஒரு தங்க துகளும் தங்கந்தானோ அதுபோல நம்ம கிருஷ்ணருடைய ஒரு சிறு துகள்.
Do not understand that as material fragments. You are not material fragments.
ஒரு பௌதிகமான துகளா புரிந்து கொள்ளாதீங்க. நம்ம ஒரு பௌதிகமான துகள் அல்ல.
But so, just because we have no other conception at the present moment except material understanding.
ஏன்னா தற்சமயத்தில் இந்த பௌதிக புரிதலை தவிர வேற எந்த எண்ணமும் நமக்கு இல்லாததால.
Therefore, I am just trying, or this is translated into English as fragment, but not like that material fragment.
அதனால தான் நான் ஆங்கிலத்தில் அது ஃப்ராக்மெண்ட்னு மொழிபெயர்த்திருக்கேன். ஆனால் இது ஒரு பௌதிகமான ஃப்ராக்மெண்ட் அல்ல, அதாவது பௌதிகமான துகள் அல்ல.
Just like we have got a paper in our hand, if I tear into pieces, they become fragments. Then the original paper, the shape of the paper, no longer existing. It is not like that.
உதாரணத்துக்கு நம்ம கையில ஒரு காகிதம் இருக்கு, அதை நீங்க துண்டு துண்டா துகளை கிழிச்சு போட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த காகிதம் இல்லாம போயிடும். இது அந்த மாதிரி அல்ல.
உபனிஷத்துக்கள்
என்ன சொல்லுதுன்னா
பூர்ணமிதம் பூர்ணமதா பூர்ணா பூர்ணம் உதச்சதி பூர்ணச பூர்ணமாதாய பூர்ணமேவாபவிசிஷ்யதி. The spiritual conception is that any number of fragments of the whole can be taken from the whole spirit. It is still the spirit whole is as it is.
ஆன்மீக புரிதல் என்ன அப்படின்னா முழுமையான ஆன்மீகத்திலிருந்து நீங்க எவ்வளவு துகள்களை எடுத்தாலும் அந்த முழு ஆன்மீகமானது உள்ளது உள்ளபடியே இருக்கும்.
That is the description in the Vedic literature.
இதுதான் வேத இலக்கியங்களில் இருக்கக்கூடிய விளக்கங்கள்.
We have got material idea, 1 minus 1 equal to 0. But in the spiritual realm, ஒன்னுல
ஒன்ன கழிச்சா ஜீரோன்ற பௌதிகமான எண்ணம் நமக்கு இருக்கு. ஆனா ஆன்மீக தளத்துல ஒன்னிலிருந்து ஒன்ன கழிச்சாலும் ஒன்னு இருக்கு.
The fragments of the Supreme Brahma, Krishna, we are. So with that consciousness, we have to sacrifice.
துகள்களா இருக்கக்கூடிய நம்ம பரபிரம்மனான கிருஷ்ணருடைய துகள்கள் அப்படின்ற உணர்வோட நம்ம யாகங்களை செய்யணும்.
பிரம்மாக்கணம் பிரம்மஹவி and the thing which you are sacrificing, you have to understand. That the things belong to the Supreme Brahma.
Brahma arpanam, Brahma havir. யக்கியத்தில் அர்ப்பணிக்கக்கூடிய அந்த பொருள்கள் அந்த பரபிரம்மனுக்கு சொந்தமானதுன்றத நம்ம புரிந்து கொள்ளணும்.
பிரம்மார்பணம் பிரம்ம ஹவி பிரம்மாகனோ and the fire which is on the altar, that is to be understood as the energy of the Supreme Brahma.
பிரம்மார்ப்பணம் பிரம்ம ஹவிர் பிரம்மாக்னோ, அந்த யஜ்யசாலையில் இருக்கக்கூடிய நெருப்பும் அந்த பரபிரம்மனுடைய சக்தி அப்படின்றத புரிந்து கொள்ளப்படணும்.
பிரம்மனாஹுதம் and the person who is offering the sacrifice, he is also part and parcel of the Supreme Brahma.
மேலும் அந்த யஜ்யத்தை புரியக்கூடிய அந்த நபரும் அந்த பரபிரம்மனுடைய அம்சம்.
In this way, if we offer sacrifice, then Brahma, Brahmaiva tena gantavya. The person who is offering such sacrifice is sure to attain spiritual salvation.
இவ்விதத்தில் நம்ம யஜ்யங்களை புரிந்தோம் அப்படின்னா பிரம்மைவ தேன கந்தவ்யம், அப்படிப்பட்ட யஜ்யங்களை புரியக்கூடிய ஒரு நபர் உறுதியா ஆன்மீக விடுதலை அடைகிறார்.
This is Brahma Karma Samadhina.
இதுதான் பிரம்ம கர்ம சமாதினா.
And the performance is just according to the Vedic injunction.
மேலும் அதை செயல்படுத்துறதுன்றது வேத உபதேசங்கள் படியானது.
So in this way, if we execute the duties of our living condition, then the result will be that at the end we shall be attaining as a Brahma.
இவ்விதத்தில் நம்ம வாழும் சூழ்நிலையில நம்முடைய கடமைகளை நம்ம செயல்படுத்தணும்னா அதனுடைய விளைவு இறுதியில நம்ம பிரம்மனை அடைவோம்.
And the whole process is called Krishna consciousness.
இந்த மொத்த வழிமுறையையும் கிருஷ்ணா உணர்வுன்னு அழைக்கப்படுது.
Krishna consciousness. In the higher conception of life, just it is stated in the Bhagavad Gita, that everything is visualized as Brahma.
Bhagavad Gita le enna solapattirukkena vaalkinude uyirnda thalathil irukkumbodhu ellavattrayum brahmanaga paarkapadudhu.
Brahma means spiritual.
Brahman appadina aanmeegam.
So in the higher conception of life, one who has attained in the higher stage of spiritual realization, for him there is nothing material.
அதாவது வாழ்க்கையின் உயர்ந்த தளத்தில் ஆன்மீக உணர்தலின் உயர்ந்த தளத்தை அடைந்த ஒருவருக்கு எதுவுமே பௌதிகமானது அல்ல.
There is nothing material.
எதுவுமே பௌதிகமானது அல்ல.
The distinction of matter and spirit is this.
ஜடத்துக்கும் ஆன்மீகத்துக்குமான வித்தியாசம் இதுதான்.
Now, from the Bhagavad Gita, we understand that two energies are working.
இப்போ ரெண்டு சக்திகள் செயல்பட்டு இருக்கிறதா நம்ம பகவத் கீதையில இருந்து புரிந்து கொண்டிருக்கோம்.
One energy is called inferior energy and the other energy is called superior energy.
ஒரு சக்தி தாழ்ந்த சக்தி என்னும் மற்றொரு சக்தி உயர்ந்த சக்தி என்னும் அழைக்கப்படுது.
Now take for example the inferior energy. The energy emanating from the source, is there any possibility of dividing the energy and the energetic?
இப்போ உதாரணத்துக்கு தாழ்ந்த சக்தியை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த சக்தி ஒரு மூலத்திலிருந்து வெளிவருது. அந்த சக்தியையும் சக்திமானையும் பிரிக்கிறதுக்கான சாத்தியம் ஏதாவது இருக்கா?
நோ,
கிடையாது.
தட் இஸ் நாட் பாசிபிள்.
அது சாத்தியம் அல்ல.
ஜஸ்ட் லைக் யூ கேனாட் டிஹை ஹீட் ஃப்ரம் தி ஃபயர் ஆர் தி இலுமினேஷன் ஃப்ரம் திஸ் லைட். திஸ் இஸ் நாட் பாசிபிள்.
நெருப்பிலிருந்து வெப்பத்தை பிரிக்க முடியாதது போல அல்லது ஒளியிலிருந்து பிரகாசத்தை பிரிக்க முடியாதது போல இது சாத்தியம் அல்ல.
இஃப் தேர் இஸ் நோ இலுமினேஷன் தென் தி லைட் ஹேஸ் நோ மீனிங். இஃப் தேர் இஸ் நோ ஹீட் தென் ஃபயர் ஹேஸ் நோ மீனிங்.
பிரகாசம் இல்லைன்னா ஒளிக்கு அர்த்தம் கிடையாது, வெப்பம் இல்லைன்னா நெருப்புக்கு அர்த்தம் கிடையாது.
சிமிலர்லி இஃப் தி எனர்ஜி இஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் தி எனர்ஜெட்டிக்,
அதே மாதிரி சக்தியை சக்திமானிடம் இருந்து பிரித்துட்டா அந்த சக்திமானுக்கு அர்த்தம் இல்லாம போயிடுது.
கிருஷ்ணா சேஸ் தட் தேர் ஆர் டூ கைண்ட்ஸ் ஆஃப் நேச்சர், சுப்பீரியர் நேச்சர் ஆர் ஹையர் நேச்சர் அண்ட் இன்ஃபீரியர் நேச்சர்.
அதனால கிருஷ்ணர் சொல்றார் ரெண்டு வகையான இயற்கை இருக்கு, ஒன்று உயர்ந்த இயற்கை மற்றொன்று தாழ்ந்த இயற்கை.
Now, in the inferior nature, we take it for granted that there is something like inferior nature. Of course, this material energy, material nature is called inferior nature.
தாழ்ந்த இயற்கைன்னு ஒன்று இருக்கிறதாவே நம்ம எடுத்துட்டாலும் கூட உறுதியா இந்த ஜட இயற்கையை தாழ்ந்த இயற்கைன்னு அழைக்கப்படுறதுண்டு.
Inferior in the sense that the matter has got நோ இன்சென்டிவ்.
தாழ்ந்த இயற்கை அப்படின்னா அதாவது ஜடத்துக்கு தூண்டு சக்தி கிடையாது. ஆத்மாவோட தொடர்பு இல்லாம ஜடம் செயல்பட முடியாது. அதனாலதான் அது தாழ்ந்ததுன்னு சொல்லி புரிந்து கொள்ளப்படுது.
பட் இன் தி ஹையர் சென்ஸ் இட் இஸ் நாட் இன்ஃபீரியர்.
ஆனால் உயர்ந்த கோணத்தில் இருந்து பார்க்கும்போது அது தாழ்ந்தது அல்ல.
How it is not inferior?
எப்படி அது தாழ்ந்தது அல்ல?
Because it is emanation from the supreme and you cannot separate this energy from the supreme and there is no difference between the supreme and its energy.
ஏன்னா இது அந்த உச்சமானவரிலிருந்து வெளிப்பட்டது. உச்சமானவரையும் சக்தியையும் உங்களால் பிரிக்க முடியாது. மேலும் அந்த உச்சமானவருக்கும் அவருடைய சக்திக்கும் வேறுபாடு கிடையாது.
சக்தி சக்திமதோ அபேதா. திஸ் இஸ் தி பேசிக் இன்ஜங்ஷன். சக்தி சக்தி மீன்ஸ் எனர்ஜி அண்ட் சக்திமதா சக்திமதா மீன்ஸ் தி பர்சன் ஹூ ஹஸ் காட் தி எனர்ஜி.
சக்தி சக்திமதோ அபேதா, இது வேத உபதேசம். சக்தி அப்படின்னா ஆற்றல், சக்திமத் அப்படின்னா யாருக்கு அந்த ஆற்றல் இருக்கோ அவர். அபேதா, அவைகள்ல வேறுபாடுகள் கிடையாது. சக்தி சக்திமான் ரெண்டுத்தையும் நீங்க வேறுபடுத்தி பார்க்க முடியாது.
Just like electric powerhouse. The energy is electric, electricity. Now, from the electricity, energy, we are working so many things.
மின் சேமிப்பு மையம் இருக்கு. சக்தின்றது மின்சாரம். இப்போ அந்த மின்சார சக்தியினால நம்ம பல விஷயங்களை செயல்படுத்திட்டு இருக்கோம்.
So for our household affairs are concerned, by the same electric energy, we are getting heat. And we are getting also coal.
இப்போ ஒரு குடும்பஸ்தரன் எடுத்துக்கும் போது அவர் அதே அந்த மின்சார சக்தியினால வெப்பத்தையும் பெறறார், குளிர்ச்சியையும் பெறறார்.
In the refrigerator, we see everything is cold. In the heater, we find everything is hot, warm. But the same energy is working.
குளிர்சாதன பெட்டியில எல்லாமே குளிர்ச்சியா இருக்கு. அதே வெப்பம் ஓட்டும் போது எல்லாமே சூடா இருக்கு. ஆனா அதே சக்தி தான் செயல்படுது.
For one who knows that this is a electrical energy that is working in a different way, for him there is no superior or inferior. That is called gyan.
அதனால யார் ஒருத்தருக்கு இதே மின்சார சக்தி தான் வெவ்வேறு விதமாக செயல்படுது அப்படின்றத அறிந்த ஒருத்தருக்கு உயர்ந்தது தாழ்ந்ததுன்றது கிடையாது. அதுக்கு பேர் தான் ஞானம்.
If we are on the platform of knowledge, then there is no distinction between matter and spirit.
ஞானோன்ற தளத்தில் நம்ம இருக்கோம் அப்படின்னா அப்போ ஜடம் ஆன்மீகம் அப்படின்ற வேறுபாடு கிடையாது.
And that knowledge we have to acquire.
அந்த ஞானத்தை தான் நம்ம வளர்த்து கொள்ளணும்.
How we have to acquire? We must know it definitely that everything that is manifested.
எப்படி அதை நம்ம வளர்த்து கொள்றது? உறுதியா நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னா தோற்றமளித்திருக்கக்கூடிய அனைத்துமே.
விஷ்ணு புராண, there is a nice verse which describes this energy and the energetic very nicely.
விஷ்ணு புராணத்தில் ஒரு அருமையான ஸ்லோகம் சக்தி சக்திமான் ரெண்டத்தையும் ரொம்ப அருமையா விவரிச்சிருக்கு.
ஏகதேச ஸ்தித சாதனே ஜூஷ்ணா விஸ்தாரினா ஜதா பரஸ பிரம்மண சக்தி சர்வேதம் அகிலம் ஜகத். அகிலம் ஜகத், வாட் எவர் வி ஆர் சீயிங் இன் திஸ் இன் ஆர் பிரசன்ஸ், வாட் எவர் வி ஆர் சீயிங், தே ஆர் நத்திங் பட் டிஃபரண்ட் எனர்ஜிஸ் ஆஃப் தி சுப்ரீம் லா.
அகிலம் ஜகத், நம்முடைய இந்த இருப்பில் இங்கே நம்ம என்ன எல்லாம் பார்க்குறோமோ, நம்ம எதை பார்த்தாலும் அது எல்லாமே முழுமுதற் கடவுளுடைய சக்தியை தவிர வேறொன்றும் இல்லை.
And how they are acting, just like the electric powerhouse is situated far away from your residential apartment, but from there the energy is being distributed and you are finding heat, cold and so many things electrically you are working.
அவைகள் எப்படி செயல்படுது? ஒரு மின் சேமிப்பு மையம் உங்களுடைய குடியிருப்பு கட்டிடத்திலிருந்து மிக தொலைவில் இருந்தாலும் கூட, ஆனால் அந்த சக்தி உங்களுடைய வீடுகளுக்கு விநியோகிக்கப்பட்டு அதன் மூலமாக வெப்பத்தையும் குளிர்ச்சியை இந்த மாதிரி பல விஷயங்களை அந்த மின்சாரத்தினால அடைறீங்க.
In our conception, in the material conception, because we cannot see, we are on a different planet.
முழுமுதற் கடவுள் மிக மிக தொலைவில் இருந்தாலுமே கூட, உறுதி அவர் மிக மிக தொலைவில் கிடையாது, ஆனால் நம்முடைய இந்த பௌதிக கோணத்தில் இருந்து பார்க்கும்போது, ஏன்னா நம்ம வேறுபட்ட லோகத்தில் இருக்கோம்.
By his energy, he is not far away.
அவருடைய சக்தியால அவர் மிக தொலைவில் இல்லை.
Just like the sunlight, the sun shine. In the morning, you find the sun shine is within your room. By the sun is just within your room. It is actually.
காலையில சூரிய ஒளியை உங்களுடைய அறைக்குள்ளேயே நீங்க பார்க்கலாம். சூரியன் உங்க அறைக்குள்ளே இருக்கு, அதான் உண்மை.
But still the sun is 90 million miles away from you.
ஆனாலும் உங்ககிட்ட இருந்து 93 மில்லியன்.
Similarly, in all circumstances, we must understand that Krishna is although far away from us, still he is with us, within us. This is called knowledge.
அதே மாதிரி எல்லா சூழ்நிலைகள்லையும் நம்ம என்ன புரிந்து கொள்ளணும்னா, கிருஷ்ணர் நமக்கு மிக தூரத்தில் இருக்கக்கூடியவராக இருந்தாலும் அவர் நம்
This is karma. And he says also in the Bhagavad Gita that sarvasya chaham vidhi sannivishta. I am situated in everyone's heart.
அதுதான் ஞானம்னு சொல்லப்படுது. மேலும் அவர் பகவத்கீதையிலேயும் சொல்றார், சர்வசச்சாகம் ஹிருதி சன்னிவிஷ்டா, நான் எல்லோருடைய இதயத்திலும் வீற்றிருக்கேன்.
So, just think how much nearest he is. If he is sitting on my heart and he is actually there, which is called Paramatma, the super soul.
கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, அவர் எவ்வளவு அருகாமையில் இருக்கார். அவர் நம்முடைய இதயத்திலே அமர்ந்திருக்கார். உண்மையிலே அவர் அங்கு இருக்கார். அவர் பரமாத்மான்னு அழைக்கப்படுறவர்.
Not only in human body, but in animal body, in the atoms also. அண்ணாந்தரஸ்தம் பரமாணுச்சாந்தரஸ்தம், பரமாணு மீன்ஸ் ஆட்டம்.
அதனால சர்வஸ்ய, சர்வஸ்ய அப்படின்னா எல்லாருடைய, மனித உடல்ல மட்டும் இல்ல, மிருகங்களுடைய உடல்லையும் கூட, அணுக்கள்லையும் கூட. அந்தாந்தரஸ்த பரமாணு சயாந்தரஸ்தம், பரமாணு அப்படின்னா அணு.
He is situated.
அவர் வீட்டில் இருக்கார்.
So practically he is not far away. He is the nearest friend. He also claims in the Bhagavad Gita, Sridam Sarvabhutanam, I am the friend of everyone.
அதனால நடைமுறையில் அவர் மிக தூரத்தில் இல்லை, அவர் மிக நெருக்கமான நண்பர். அவரும் பகவத்கீதையில் சொல்றார், சுகிருதம் சர்வபூதானாம், நானே அனைவரின் நண்பன்.
So this knowledge we have to acquire, that we have got the greatest powerful friend in Krishna, and he is with me. This is knowledge.
அதனால இந்த ஞானத்தை நம்ம வளர்த்து கொள்ளணும். நமக்கு மிகச்சிறந்த சக்தி வாய்ந்த நண்பர் இருக்கார், அதை கிருஷ்ணர். அவர் என் கூட.
Just like when you chant Krishna, Hare Krishna, actually the fact is, Krishna is dancing on your tongue by sound vibration.
நீங்க ஹரே கிருஷ்ணான்னு உச்சரிக்கும் போது உண்மையிலே கிருஷ்ணர் உங்களுடைய நாக்குல அந்த ஒளி அதிர்வுகளா நடனம் ஆடுறார்.
Krishna is not away.
கிருஷ்ணர் மிக தூரத்தில் இல்லை.
It is stated in the scriptures, Naham Tishthami Vaikunthe. He is addressing Narada. Narada, a great devotee of Krishna.
அது சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. Naham Tishthami Vaikunthe. அவர் நாரதரை பார்த்து சொல்றார். நாரதர் கிருஷ்ணருடைய ஒரு மிகச்சிறந்த பக்தர்.
He is explaining to Narada. Naham Tishthami Vaikunthe Yoginam Hridaye Sucha. The yogi, the mystic yogi, they try to find out the super soul within themselves. That is the yoga system.
அவர் நாரதரிட்ட விளக்கிறார். Naham Tishthami Vaikunthe Yoginam Hridaye Sucha. யோகிகள் என்ன, அவர்களுக்குள்ள
யோகா, ஆக்சுவல் யோகா சிஸ்டம் இஸ் டு கான்சென்ட்ரேட் தி மைண்ட், டு ஃபோகஸ் தி மைண்ட் ஆன் தி சூப்பர் சோல்.
உண்மையான யோக முறையானது மனதை,
தட் இஸ் யோகா சிஸ்டம்.
அதுதான் யோக முறை.
கிருஷ்ணர் சேஸ் தட் நாஹம் திஷ்டாமி வைகுண்டே. In the scriptures, we find that kingdom of God, that is called Vaikuntha.
Krishna சொல்றார், Naham Tishthami Vaikunthe. சாஸ்திரங்கள்ல கடவுளுடைய ராஜாங்கத்தை நீங்க பார்க்கலாம், அது வைகுண்டம் அழைக்கப்படுது.
Vaikuntha means Vigatha Kuntha Jatra. Kuntha means anxieties. The place where there is no anxieties, that is called Vaikuntha.
வைகுண்டா அப்படின்னா விகத குண்டா யத்ரா, குண்டா அப்படின்னா கவலைகள். எந்த இடம் கவலைகள் அற்றதா இருக்கோ அந்த இடம் வைகுண்டம்னு அழைக்கப்படுது.
கிருஷ்ணர் சேஸ் தட் நாஹம் திஷ்டாமி வைகுண்டே யோகினாம் ஹிருதயே சுச. மை டியர் நாரத், டு நாட் திங்க் தட் ஐ ஆம் ஸ்டேயிங் இன் தி வைகுண்டா, இன் தி கிங்டம் ஆஃப் காட் ஒன்லி. in the heart of the yogis only.
அதனால கிருஷ்ணர் சொல்றார், நாகம் திஷ்டாமி வைகுண்டே யோகினாம் ஹிருதயே சுச்சா. எனது அருமை நாரதரே, நான் கடவுளுடைய ராஜாங்கமான வைகுண்டத்தில் தான் வீட்டு இருக்கேன்னு நீ நினைக்காத, அல்லது யோகிகளுடைய இதயத்தில் தான் நான் இருக்கேன்னு நீ நினைக்காத. அங்க நான் இல்லை.
தத்ர திஷ்டாமி நாரதா ஜத்ர காயந்தி மது பக்தா. Wherever my devotees sing or chant the glories of me, I stand there, I go there.
தத்தத் இஷ்டாமி நாரத யத்ர காயந்தி மத் பக்தா. எங்கெல்லாம் என்னுடைய பக்தர்கள் என்னுடைய புகழ் பாடுறாங்களோ, என்னுடைய புகழை பேசுறாங்களோ, அங்க நான் இருக்கேன், அங்க நான் போறேன்.
This is பிரம்மார்ப்பணம். This jagga, this is the highest jagga.
அதனால இதுதான் பிரம்மார்ப்பணம், இதுதான் யஜ்யம், இதுதான் மிக உயர்ந்த யஜ்யம்.
Now we are discussing of the varieties of jagga. Now so far sacrifice in the altar of fire, clarified butter and grains, it is not possible.
இப்ப நம்ம யஜ்யங்களுடைய வகைகளை பற்றி விவாதிச்சுட்டு இருக்கோம். இப்போ இதுவரைக்கும் இந்த யஜ்யசாலையில் நெய் தானியங்கள்லாம் போட்டு யஜ்யங்கள் புரியுறது அப்படின்றது சாத்தியம் இல்லாதது.
At the present moment, of course, formally, we understand from the scriptures that they used to pour tons of tons clarified water in the fire. Because of that time, they were
உறுதியா நம்ம என்ன புரிந்து கொள்றோம்னா, முற்காலங்களில் இந்த யஜ்யங்களில் டன்னு டன்னா நெய்களை யஜ்யத்தில் ஊற்றுவாங்க. ஏன்னா அவைகள்
moment, of course we are seeing some butter sticks here in America, but from India practically butter has disappeared.
ஆனால் தற்காலத்தில் உறுதியாக இங்கே அமெரிக்காவில் கொஞ்சம் கொஞ்சம் இந்த வெண்ணெய் கட்டிகள்லாம் பார்க்க முடியுது. ஆனா இந்தியாவில் நடைமுறை,
சோ இட் இஸ் நாட் பாசிபிள்.
அதனால அது சாத்தியம் இல்லை.
தி பிரசன்ட் டே கலிஜுகம் இஸ் நாட் ஃபேவரபிள் ஃபார் சச் சாக்ரிஃபைஸ் விச் வாஸ் பீங் பர்ஃபார்ம்ட் இன் தி சத்யுக் ஆர் த்ரேதா. நாட் சத்யுக் சாக்ரிஃபைஸ் வாஸ் பீங் பர்ஃபார்ம்ட் இன் தி த்ரேதா யுக் செகண்ட் மில்லேனியம்.
சத்தியுகத்தில் இரண்டாவது யுகமான த்ரேதா யுகத்தில் புரியப்பட்ட இந்த யாகங்கள் மாதிரி இப்போ தற்காலத்தில் இந்த கலியுகத்தில் புரியறதுக்கு சாதகமான
சூழ்நிலை.
ஒரு வருஷத்தில் நமக்கு பல்வேறு பருவ கால மாற்றங்கள் இருக்கிறது போலவே இந்த இருப்பில்
அகார்டிங் டு வேதிக் லிட்டரேச்சர் தேர் கால் சத்யுகா த்ரேதாயுகா தாபர் யுகா கலியுகா.
வேத இலக்கியங்கள் படி அவைகள் சத்தியுகம், த்ரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் அழைக்கப்படுது.
நவ வி ஆர் பாசிங் த்ரூ தி கலியுகம்.
இப்போ நம்ம
the Kali Yuga, duration of Kali Yuga is 427,000 years. Out of that we have passed only 5,000 years. That is the Vedic calculation.
அதனால இப்ப இந்த கலியுகத்துடைய கால அளவு 427,000 வருடங்கள். நம்ம 5,000 வருடங்கள் தான் கடந்திருக்கோம். இதுதான் வேத கணக்கு.
Chaitanya has recommended this jagga. It is not Lord Chaitanya's imagination. It is recommended in the Bhagavad.
அதனால பகவான் சைத்தன்யர் இந்த யஜ்யத்தை பரிந்துரைக்கிறார். இது பகவான் சைத்தன்யருடைய கற்பனை அல்ல, இது பாகவதத்தில் பரிந்துரைக்கப்பட்டிருக்கு.
தட் கீதேஜா தயாதோ விஷ்ணு த்ரேதாயாம் ஜஜதோ மகை தாபரே பரிதஜாயாம் கலௌதாத் ஹரி கீர்த்தனாம். Now these four yugas are divided. Krite, Krite means in Satyayu, when people were all virtuous. That is called Satyayu.
இப்போ இந்த நான்கு யுகங்களும் பிரிக்கப்படுது. கிருத்தே அப்படின்னா சத்தியுகம். அந்த சமயத்தில் மக்கள் எல்லாருமே தர்மத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தாங்க, அதான் சத்தியுகம்னு அழைக்கப்படுது.
கிருத்தே தாத் தியாதோ விஷ்ணு. இந்த சத்தியுகா வாட் வாஸ் அட்டைன்ட் பை மெடிடேஷன் ஆன் விஷ்ணு.
கிருத்தே தியாயதோ விஷ்ணு. சத்தியுகத்தில் விஷ்ணுவை தியானிக்கிறதுனால என்ன அடையப்பட்டதோ,
we shall always remember that whenever we call for meditation, that meditation is not in void.
நாம எப்பொழுதுமே நினைவில் கொள்ள வேண்டியது என்னன்னா, எப்பெல்லாம் நமக்கு தியானத்துக்கான அழைப்பு விடுக்கப்படுதோ அந்த தியானம் அப்படின்றது
void meditation is very much troublesome.
சூன்யத்தின் மீதான தியானம்ன்றது மிக பிரச்சனைக்குரியது.
நீங்க
பகவத்கீதையில பார்க்கலாம், யாரெல்லாம் அந்த அருவத்தின் மீது தியானிக்கிறதுக்கு முயற்சிக்கிறாங்களோ அவர்கள் மிக சிரமமான சூழ்நிலையில் இருக்காங்க. அதில் வெற்றி பெறுவது மிக கடினமானது.
That is stated in the Bhagavad Gita.
அது பகவத்கீதையில சொல்லப்பட்டிருக்கு.
So meditation always means meditation on Vishnu.
அதனால எப்பொழுதுமே தியானம் அப்படின்னாவே விஷ்ணுவின் மீதான தியானம்.
In the Satyayuga, in the millennium, when all people were virtuous, 100% virtuous, at that time, this meditation was recommended.
அதனால சத்தியுகத்தில் மக்கள் எல்லோருமே தர்மத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தாங்க, 100% தர்மத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தாங்க. அந்த சமயத்தில் இந்த தியானம்ன்றது பரிந்துரைக்கப்பட்டிருந்தது.
That was the process recommended. Krite ja dhyato Vishnu, Tretayam jagato makhai. Tretayam means the next millennium.
அந்த வழிமுறை தான் பரிந்துரைக்கப்பட்டிருந்தது. Krite ja dhyato Vishnu, Tretayam jagato makhai. Tretayam அப்படினா அடுத்த யுகம்.
That is, it was recommended that people perform sacrifice.
மக்கள் யாகங்கள் செய்யணும்ன்றது அப்ப பரிந்துரைக்கப்பட்டிருந்தது.
சீதாயம் ஜெகதோ மகை தாபரே பரிசஜாயா. தாபரே மீன்ஸ் தி நெக்ஸ்ட் மில்லேனியம்.
த்ரேதாயம் எச்சதோ மகை துவாபரே பரிச்சரியாயம். துவாபரே அப்படின்னா அடுத்த யுகம்.
தட் இஸ் ரெக்கமெண்டட் ஃபார் டெம்பிள் வார்ஷிப். டெம்பிள் வார்ஷிப், தி டெம்பிள் வார்ஷிப், சோ மெனி டெம்பிள்ஸ், thousands and thousands of temples will find.
அந்த சமயத்தில் கோயில் வழிபாடு பரிந்துரைக்கப்பட்டிருந்தது. கோயில் வழிபாடுன்றது பல்லாயிரக்கணக்கான கோயில்கள் இருக்கிறத நீங்க பார்க்கலாம்.
Not only in India, in other parts of the world also, the churches are also temples, the mosques are also temples, the synagogues are also temples. So, this temple worship was introduced in the third millennium.
இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகத்தினுடைய மற்ற பகுதிகளிலும் கூட இந்த தேவாலயங்களும் கோயில் தான், மசூதிகளும் கோயில்கள் தான், யூதர்கள் வழிபடத்தலங்களும் கோயில்கள் தான். அதனால் இந்த கோயில் வழிபாடுன்றது மூன்றாவது யுகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது.
Now, this is the fourth millennium. The fourth millennium, the Bhagavad says that Kalautad Harikitana.
இப்போ இது நான்காவது யுகம். இந்த நான்காவது யுகத்தில் பாகவதம் சொல்லுது, கலௌதத் ஹரிஷ்ணர் போது அவர் பொதுவாது. மற்ற யஜ்யங்கள் பரிந்துரைக்கப்பட்டிருந்தாலுமே கூட,
பிகாஸ் வென் கிருஷ்ணா ஸ்பீக்கிங் ஜெனரல், But there are specific considerations.
ஏன்னா கிருஷ்ணர் பேசும்போது அவர் பொதுவா பேசினார். ஆனாலும் செய்வதற்கான யஜ்யசாலை எங்க?
This yoga recommended in the Bhagavad Gita. பிரம்மாத்மனம் பிரம்மா பிரம்மஹவி பிரம்மாக்னோ பிரம்மனாஹுதா. Now where is the fire? And where is the clarified butter? And where is the expert performer of yoga?
பகவத் கீதையில பரிந்துரைக்கப்பட்டிருக்கூடிய இந்த யஜ்யமானது பிரம்மா அர்ப்பணம் பிரம்ம பிரம்ம ஹவிர் பிரம்ம ஆக்னவ் பிரம்மணுத்தம். இப்ப இந்த யஜ்யத்தை செய்வதற்கான யஜ்யசாலை எங்க இருக்கு? அதுக்கான நெய் எங்க இருக்கு? யஜ்யம் புரியக்கூடியவர் நிறைய கற்றவராக இருக்கணும்.
There was a talk between Lord Chaitanya and a Mohammedan magistrate.
பகவான் சைத்தன்யருக்கும் ஒரு இஸ்லாமிய நீதிபதிக்கும் இடையில ஒரு உரையாடல் நடந்தது.
Because when Lord Chaitanya appeared in Bengal, India was being governed by the Mohammedan Pathans in the 15th century.
ஏனா பகவான் சைத்தன்யர் வங்காளத்தில் தோன்றிய பொழுது இந்தியா இஸ்லாமியர்களால பார்த்தான் அழைக்கக்கூடியவர்களால 15th இது 500 வருடங்களுக்கு முன்பு பகவான் சைத்தன்யர் கிட்டத்தட்ட 480 வருடங்களுக்கு முன்னாடி தோன்றினார்.
So there was a talk between Lord Chaitanya and the Mohammedan magistrate.
அதனால பகவான் சைத்தன்யருக்கும் இஸ்லாமிய நீதிபதிக்கும் இடையில ஒரு விவாதம் நடந்தது.
Just like we will also laugh that we are performing this kirtan.
நாம இங்க இந்த கீர்த்தனை புரிஞ்சிட்டு இருக்கோம், அதையும் நீங்க கற்றுக்கொள்ள இருக்கீங்க.
Some tenant in this house, he has taken objection.
இந்த கட்டடத்தில் குடியிருக்கக்கூடிய ஒருத்தர் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கார். தவறா புரிந்து கொள்ளக்கூடாதுன்றதுக்காக நான் இந்த கதவை மூடிய
வச்சிருக்கேன். ஆனா
அது மிக அசௌகரியத்தை ஏற்படுத்தது. என்னால அதை உணர முடியுது, மக்கள் அந்த அளவுக்கு சௌகரியமா உணரல இங்க.
Anyway, apart from that, now this misunderstanding of kirtan and 500 years before also there. Wow.
எப்படி இருப்பினும் இவைகள் இல்லாம இந்த கீர்த்தனத்தை தவறா புரிந்து கொள்றது அப்படின்றது 500 வருடங்களுக்கு முன்னாடியும் கூட இருந்தது.
When Chaitanya Mahaprabhu was performing kirtan, the Mohammedans, but the Hindus, they took objection that this is not according to our scripture.
Chaitanya Mahaprabhu kirtanathai nadathana bodhu islamiyargal alla ana hindukal idu nammudaiya shastrangal padiyanad alla appdin solli
Chaitanya Mahaprabhu has introduced something new, so he complained to the magistrate. Although the magistrate was Mohammedan, his government representative.
Chaitanya Mahaprabhu pudusa edho arimugapaduthirkar appdin solli avar andha neethipathi edathile pugar koduthar. Andha neethipathi ana idu nammudi shastrangal avar.
So he took action. What action was taken? That he, first of all, he wore the Lord Chaitanya's party, that you cannot perform sankirtan.
அதனால அவர் நடவடிக்கை எடுத்தார். என்ன அந்த நடவடிக்கை? முதல்ல சைத்தன்ய மகாபிரபு அவருடைய குழுவினர்கள்லாம் சங்கீர்த்தன புரியக்கூடாதுன்னு சொல்லி எச்சரிக்கப்பட்டது.
Then Lord Chaitanya's party neglected. Then the magistrate sent some constables and they broke the mridanga. You have seen the mridanga.
பிறகு சைத்தன்ய மகாபிரபுவோட குழுவினர் அதை உதாசீனப்படுத்தினாங்க. பிறகு நீதிபதி காவலர்களை அனுப்பி அவர்கள் மிருதங்கத்தை எல்லாம் உடைச்சாங்க. நீங்க மிருதங்கத்தை பார்த்திருக்கீங்க.
So there are some disturbance and Lord Chaitanya formed a party of 100,000 people from Navadvip and he began to make a civil disobedience. He performed Sankirtan all over the city and there was some trouble between the Mohammedan magistrate and at last they came to compromise.
அதனால அங்கு கொஞ்சம் தொந்தரவு உண்டானது. சைத்தன்ய மகாபிரபு அவருடைய குழுவினரோடு சேர்ந்து நவதீபத்திலிருந்து 100,000 மக்களை ஒன்று திரட்டி ஒத்துழையாமை இயக்கத்தை தொடங்கினார். நகரம் முழு ஆனால் அந்த இஸ்லாமிய நீதிபதிக்கும் இடையில் தொந்தரவுகள் உண்டானது. இறுதியில் அவர்கள் அதை விட்டு கொடுத்து போகும்போது ஒரு சில விவாதங்கள் நடந்தது.
The discussion was the distinction between Mohammedan religion and Hindu religion.
அந்த விவாதம் என்னன்னா இந்து மதத்துக்கும் இஸ்லாமிய மதத்துக்கும் இடையிலான வேறுபாடு என்னன்றது.
Now, Chaitanya Mahaprabhu first of all inquired the Mohammedan magistrate.
இப்போ சைத்தன்ய மகாபிரபு முதல்ல அந்த இஸ்லாமிய நீதிபதி இடத்துல ஒரு விசாரணையை முன் வைக்கிறார்.
They establish their relation as the uncle and nephew. Chaitanya Mahaprabhu became the nephew and the Qazi, the magistrate, he became the uncle.
அவர்களுடைய உறவு முறையை மாமா மருமக என்ற உறவு முறையை ஏற்படுத்திட்டாங்க. சைத்தன்ய மகாபிரபு மருமகனாகவும் காசி அந்த நீதிபதியானவர் மாமாவாகவும் இருந்தார்.
So Chaitanya Mahaprabhu addressed the uncle, my dear uncle, why you are killing your father and mother?
அதனால சைத்தன்ய மகாபிரபு எனது அருமை மாமாவே ஏன் நீங்க.
The uncle replied, what is that you are killing our father and mother?
அப்ப அந்த மாமா பதில் சொன்னார், என்னது எங்களுடைய தாய் தந்தையரை கொல்றன்றீங்க?
Yes, because if the cow is your mother, she gives milk, and the bull, he helps you in the agricultural field, she produces grains. So just like father and mother, mother supplies milk and father brings grain. So they are your father and mother. How you are killing your father and mother?
Ama, yena. பசு உங்களுடைய தாய், பசு பால் கொடுக்குது, எருது விவசாய நிலத்தில் உழுறத்துக்கு உதவி செய்யுது, அது தானியங்களை உற்பத்தி செய்யுது. எப்படி உங்களுடைய தாய் உங்களுக்கு பால் கொடுக்குறாங்க, உங்களுடைய தந்தை தானியங்களை கொண்டு வந்து கொடுக்குறார். அப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் உங்களுடைய இஸ்லாமிய நீதிபதிக்கும் இடையில்
தொந்தரவுகள்? Learned, he said that in your Vedic scripture there is cow sacrifice.
அந்த மாமாவும் பதில் சொன்னார், அவரும் மிகவும் கற்றறிந்தவர் அறிஞர். அவர் சொன்னார், உங்களுடைய வேத இலக்கியங்கள்ல
கூட. So you are also killing cow.
அப்படின்னா நீங்களும் பசுக்களை கொல்றீங்களே.
That I am going to explain the sacrifice.
இப்போ நான் அந்த யாகம்ன்றத பற்றி உங்களுக்கு விளக்கவிருக்கேன்.
Now Chaitanya Mahaprabhu explained there that was not killing. When there are some animal sacrifice, an old animal would be sacrificed in the altar, but it will be given a new life.
இப்போ சைத்தன்ய மகாபிரபு அதை விளக்கிறார், அது கொலை செய்யறது ஆகாது. ஒரு மிருகத்தை யாகசாலையில பலியிடும் போது அந்த மிருகத்துக்கு
இட் வாஸ் பிராக்டிகலி டேஸ்டிங் ஆஃப் தி வேதிக் மந்த்ரா பை தி குவாலிஃபைட் பிராமின்.
நடைமுறையில அது தகுதி வாய்ந்த பிராமணர்களால வேத மந்திரங்களை சோதிக்கப்படுறதுன்னு சொல்லப்படுது.
சோ ஹி சேட் பிகாஸ் அட் தி பிரசன்ட் மொமெண்ட் தேர் ஆர் நோ குவாலிஃபைட் பிராமின் தேர்ஃபோர் சச் கைண்ட் ஆஃப் சாக்ரிஃபைஸ் ஸ்டாப். That was his explanation.
அதனால் அவர் சொல்கிறார், தற்காலத்தில் அப்படிப்பட்ட தகுதி வாய்ந்த பிராமணர்கள் இல்லாததால் அப்படிப்பட்ட யாகங்கள் யாகசாலையிடும்போது
So these sacrifices means, unless they are performed very nicely, according to the rules and regulations, as they are mentioned in scripture, they will not produce the desired result.
அதனால இந்த யாகங்கள்ன்றது வேத இலக்கியங்களில் கொடுக்கப்பட்டிருக்கூடிய சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டு முறையாக அதை செயல்படுத்தலை அப்படின்னும் போது அப்போ விருப்பப்பட்ட பலனை அது கொடுக்காது.
That is the way of sacrifice.
அதுதான் யாகத்துக்கான வழிமுறை.
Now, here it is said, Brahmarpanam Brahmahavi. Now, where is the butter? Where is the grain? And where is the qualified Brahmin who can chant the mantras, hymns very nicely so that we can get the result?
இப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்கு பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவி. இப்போ நெய் எங்கே இருக்கு, தானியங்கள் எங்கே இருக்கு, தகுதி வாய்ந்த பிராமணர்கள் முறையாக மந்திரங்களை உச்சரித்து அதன் மூலமாக நம்ம பலனை அடையிறதுக்கு எங்கே வழி இருக்கு?
So any kind of sacrifice at the present age is important. It's not possible.
அதனால் இந்த யுகத்தில் எந்த வகையான யாகங்களும் சாத்தியம் இல்லாது, அது சாத்தியமானது அல்ல.
The only sacrifice that kirtan, sankirtan, yajna.
ஒரே யஜ்யம் என்னன்னா
that is possible, which we are just now trying.
அது சாத்தியமானது, அதை இப்ப நம்ம முயற்சி செய்து பார்த்தோம்.
This was introduced and this is recommended in Bhagavad. This is authoritative.
இது அறிமுகப்படுத்தப்பட்டது, இது பாகவதத்தில் பரிந்துரைக்கப்பட்டது, இது அதிகாரப்பூர்வமானது.
When Chaitanya Mahaprabhu, Lord Chaitanya Mahaprabhu is the incarnation of Krishna, that is confirmed in Mahabharat, Bhagavat, Puran, Upanishad.
Chaitanya Mahaprabhu, கிருஷ்ணருடைய அவதாரம், அது மகாபாரதம், பாகவத, புராண, உபநிஷத்துக்கெல்லாம் உறுதி செய்யப்பட்டிருக்கு.
Now in the Bhagavat, in the 11th canto, we find the symptoms of Chaitanya Mahaprabhu, in which it is stated that jagai sankirtanai prayai jajanti hi sumevasa.
பாகவதம் 11th காண்டத்தில் நீங்க பார்க்கலாம், சைத்தன்ய மகாபிரபுடைய அறிகுறிகளை சொல்லும் போது யஜ்ய சங்கீர்த்தன பிராய யஜந்திகி சுமேதசான்னு சொல்லப்பட்டிருக்கு.
Those who are intelligent person in this age in Kali Yuga, they will perform sankirtan jagda and satisfied Lord Krishna, Lord Chaitanya.
யாரெல்லாம் புத்திசாலிகளோ இந்த யுகத்தில், இந்த கலியுகத்தில் சங்கீர்த்தன யஜ்யங்களை புரிந்து அவர்கள் பகவான் சைத்தன்யரை திருப்திப்படுத்துவார்கள்.
So this sankirtan that which you are performing, Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Ram, Hare Ram, Ram Ram, Hare Hare.
அதனால இதுதான் சங்கீர்த்தன யஜ்யா. நம்ம இங்க பாடிட்டு இருக்கக்கூடிய ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே.
So if we think, if we are Krishna conscious, that I am eternal fragments of Krishna, therefore my duty is.
அதனால இப்ப நம்ம நினைக்கலாம், நான் கிருஷ்ண உணர்வுல இருக்கேன், நான் கிருஷ்ணருடைய நித்தியமான அம்சம், அதனால என்னுடைய கடமை.
Everyone can understand what is the duty of the fragment to the whole.
ஒரு முழுமைக்கு அம்சத்தோட கடமை என்னன்றத எல்லாராலையுமே புரிந்து கொள்ள முடியும்.
Fragment to the whole. But Krishna is the whole machine.
கிருஷ்ணர் தான் முழுமையானவர், அவர் தான் முழுமையான இயந்திரம்.
Suppose in this mechanical world we can understand that the whole machine is there, but there is a small screw which is fragment of that machine.
இந்த இயந்திரத்தனமான உலகத்தில் இதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும், முழு இயந்திரமும் இருக்கு, அதில் ஒரு சின்ன திருகாணி இருக்கு, அதுவும் அந்த இயந்திரத்தோட ஒரு அம்சம்.
So that screw should be properly adjusted in the machine and it will help the machine working nicely.
அந்த திருகாணியானது அந்த இயந்திரத்தில் முறையாக பொருத்தப்பட்டிருந்தது அப்படின்னா அந்த இயந்திரம் சரியாக செயல்படுறதுக்கு அது உதவி புரியும்.
Similarly, we are all different fragments of the Supreme Krishna. And if we dovetail ourselves in the work of Krishna, that is the highest yoga, that is the performance of Krishna.
அதே மாதிரி உச்சமானவரான கிருஷ்ணருடைய அம்சங்கள் நம்ம நம்மளை கிருஷ்ணருடைய சேவையில பொருத்தி கொண்டோம் அப்படின்னா அதுதான் மிக உயர்.
We haven't got to search out for large quantity of butter, clarified butter or grains. That is impossible factor now. It is very difficult to secure butter for eating purposes. And who is going to sacrifice? That is not possible.
மிகப்பெரிய அளவிலான வெண்ணெயை நெய்யை அல்லது தானியங்களை தேடி நம்ம அலைய வேண்டியதில்லை. அது இப்போ சாத்தியமான உண்மையும் அல்ல. இப்போ இருக்கக்கூடியவர்களை நம்ம சாப்பிட்றதுக்காக சேமித்து வைக்கிறதுன்றதே மிக கடினமாக இருக்கு. யார் அதை
Although that is mentioned in the different scriptures, the sacrifice should be performed in that way. But it is impractical. It is not possible.
வெவ்வேறு சாஸ்திரங்களில் இது போன்ற யஜ்யங்கள் செய்யப்படணுன்றது குறிப்பிட்டிருந்தாலுமே கூட அது நடைமுறைக்கானது அல்ல, அது சாத்தியம் இல்லை.
Such sacrifices as recommended in the scripture by offering clarified butters and grain or sacrificing some animal, there are so many.
அதனால சாஸ்திரங்கள்ல இந்த மாதிரி நெய் தானியங்கள் அல்லது மிருகங்களை அர்ப்பணிக்கிறது இந்த மாதிரியான பல்வேறு வகையான யஜங்களை நம்ம
was protested by Lord Buddha.
மிருகங்களை யாகத்தில் இடுறதுன்ற இந்த விஷயத்தை மிருகங்கள்
he deviated from the Hindu religion. Lord Buddha was born in Hindu family. He was Kshatriya.
அவர் ஹிந்து மதத்திலிருந்து மாறி போனார். புத்தர் ஹிந்து குடும்பத்தில் பிறந்தவர். அவர் ஒரு க்ஷத்ரியர்.
He was a king's son. But he wanted to preach non-violence. He wanted to preach completely, to stop completely animal killing.
அவர் ஒரு மன்னரின் மகன். அவர் அகிம்சையை பிரச்சாரம் செய்யணும்னு விரும்பினார். அவர் மிருகங்களை வதை செய்யறதை முழுமையா நிறுத்தணும்னு பிரச்சாரம் செய்தார்.
But because in the Vedic, of course, I have already explained the sacrifice of animal as stated in the Veda, they are not for killing.
உறுதியா நான் ஏற்கனவே விளக்கியிருக்கேன், யாகங்கள்ல மிருகங்களை வதை செய்யறதுன்றது கொலை செய்யறதுக்காக இல்லைன்றது.
They are meant for giving a new life to the animal.
அவைகள் எதுக்காக செய்யப்பட்டதுன்னா அந்த மிருகத்துக்கு ஒரு புது வாழ்வை கொடுக்கிறதுக்காக.
By Vedic mantra, the Vedic mantra is so powerful that was a test how a dead animal can gain a regain new one.
வேத மந்திரங்கள் எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததா இருந்தது அப்படின்னா அந்த கொல்லப்பட்ட மிருகத்துக்கு எப்படி ஒரு புது உடல் கிடைக்குது.
An old animal is sacrificed and it gets a new youthful life. That was the test. It was not meant for killing.
ஒரு வயதான மிருகத்தை அர்ப்பணம் செய்யும் போது அதுக்கு இளமையான ஒரு புது உடல் கிடைச்சது. அது சோதிக்கிறதுக்காக செய்யப்பட்டதே ஒழிய கொல்றதுக்காக அல்ல.
Don't misunderstand that sacrifice, but that is mentioned in the Veda.
வேதங்கள்ல குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த யாகங்களை நீங்க தவறா புரிந்து கொள்ள கூடாது.
The people misused the sacrifice means the sacrifice they...
இந்த யாகங்களை மக்கள் துஷ்பிரயோகம் செய்ய தொடங்கிட்டாங்க.
They wanted to give evidence from Veda. No, here the animal sacrifice is mentioned in the Veda. Why we shall stop?
வேதங்கள்ல இருந்து அவங்க பிரமாணத்தை காட்ட முன்ன வராங்க. இங்க பாருங்க, வேதங்கள்லயும் மிருக வதை கொடுக்கப்பட்டிருக்கு, ஏன் நாங்க அதை நிறுத்தணும்ன்றாங்க.
So Lord Buddha started this movement completely stopping this animal sacrifice.
அதனால புத்தர் இந்த இயக்கத்தை தொடங்கினதுக்கான காரணமே முழுமையா மிருகங்களை அர்ப்பணம் செய்யறத நிறுத்தணும்ன்றதுக்காக.
But he knew that these foolish men will come and give me evidence that here in the Vedas animal sacrifice is recommended. Why you are preaching?
Ana, avarku theriyum indha muttal thanamana nabargal vedangalile indha mirga vadagalla parindurikkapattirukkum bodhu yenga neenga idha pracharam seiyvinga kekpaanga endradhu ivarku theriyum.
Why you are preaching na stoppage of animal killing? Therefore he completely rejected Veda.
மிருகங்களை வதை செய்யறதுக்கு எதிராக ஏன் நீங்க பிரச்சாரம் செய்யறீங்கன்னு கேட்பாங்கன்றதுக்காக அவர் நான் வேதங்களை ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு சொன்னார்.
That is stated in a very nice verse about Lord Buddha by a Vaishnava poet.
அது புத்தரை பற்றி ஒரு நல்ல வைஷ்ணவ கவிஞரால ஒரு பாடல்ல சொல்லப்பட்டிருக்கு.
நின்னசி ஜப்த விதே ரஹஹ ஸ்ருதி ஜாதம் சதய ஹிருதய தர்சித பசு காதம் கேசவ த்ருத புத்த ஷரீர ஜய ஜகதீஷ ஹரே. இட்ஸ் வெரி நைஸ் தி கம்போஸ்.
இது மிக அருமையா எழுதப்பட்டிருக்கு.
தி ஐடியா இஸ் தட் தி போயட் இஸ் பிரேயிங் லார்ட் புத்தா. Lord Buddha is as mentioned in Bhagavata as incarnation of Krishna.
கருத்து என்னன்னா அந்த கவிஞர் சொல்றார், புத்தரை பற்றி ஸ்ரீமத் பாகவதத்திலும் அவர் கிருஷ்ணருடைய அவதாரமா குறிப்பிடப்பட்டிருக்கு.
So he is praying, Lord Buddha, my dear Lord, you have assumed now the Buddha sari body just by taking compassion on the poor animals.
அவர் புத்தர் இடத்துல பிரார்த்தனை செய்கிறார், எனது அருமை பகவானே, இந்த அப்பாவியான மிருகங்கள் மீது கருணை கொண்டு நீங்கள் இந்த புத்த சரீரத்தை ஏற்று வந்திருக்கிறீர்.
And therefore you are also deprecating the animal sacrifices recommended in the Vedas.
அதனாலதான் வேதங்களில் பரிந்துரைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மிருக வதைகளையும் நீங்க மதிக்காம இருக்கீங்க.
Because Lord Buddha did not accept.
புத்தர் அதை ஏற்றுக்கொள்ளலன்றதுக்காக
he had to do that.
அவர் அதை செய்தாக வேண்டி இருந்தது.
Because his mission was to stop animal sacrifice and animal killing.
ஏன்னா அவருடைய நோக்கமே மிருகங்களை அர்ப்பணிக்கிறதும் மிருகங்களை கொல்றதையும் நிறுத்தணும்ன்றதுதான்.
Now this foolish person without knowing the Vedic purpose, they present, oh, here is recommended in the Vedas, then there will be disturbance.
வேதங்களுடைய நோக்கங்களை தெரியாம ஒரு முட்டாள்தனமான நபர்கள் அவங்ககிட்ட ஓ இங்க வேதங்கள்லயும் இது பரிந்துரைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு காட்டினா அது தொந்தரவாயிடும்.
So he had to discard, he had to go out of the Vedic rules and regulations and he preached his own philosophy.
அதனால அவர் இதை மறுத்துட்டு அவர் இந்த வேத கொள்கைகளுக்கு எதிராக செயல்பட்டு அவருடைய சொந்த தத்துவத்தை பிரச்சாரம் செய்தார்.
So therefore sacrifice, any kind of sacrifice, that sacrifice is now consolidated in the sacrifice of sacrificing your time and sitting down here and chanting Hare Krishna Hare Krishna 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 Hare 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 Ram Hare Ram Ram Ram.
அதனால தான் எந்த வகையான யாகங்களா இருந்தாலும் உங்களுடைய நேரத்தை நீங்க தியாகம் செய்து இங்க அமர்ந்து ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரேன்னு இந்த உச்சாரணத்தை செய்யறதுல இந்த யாகத்தோட
This is the best kind of sacrifice recommended by Lord Chaitanya for this age.
பகவான் சைத்தன்யரால இந்த யுகத்துக்கான சிறந்த
He said that kalo nasteva 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 gatirannatha harin nama harin nama harin nama iva kevalam.
அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஹரே நாம ஹரே நாம ஹரே நாம இவ கேவலம் கலவ் நாஸ்தேவ 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 கத்திரன்யதா.
Just like if we want to give stress on a particular subject matter, we say that do this. Similarly, Lord Chaitanya also stressed on this performance of Sankirtan, thrice.
ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை வலியுறுத்தி சொல்லணும்னா இதை செய்யுங்க, இதை செய்யுங்க, இதை செய்யுங்கன்னு சொல்கிற மாதிரி சைத்தன்ய மகாபிரபுவும் இந்த சங்கீர்த்தன ஐக்கியத்தை மூன்று முறை வலியுறுத்தி சொல்லியிருக்கார்.
In this age of Kali, there is no other way.
அவர் சொல்றார், கலவ் நாஸ்தேவ 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 கதிரன்யதா, இந்த கலியுகத்துல வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லை. மூன்று முறை அவர் அதை சொல்றார்.
And what is that? Harir nama, harir nama, harir nama iva kevan. Now here also try.
என்ன சொல்றார்? ஹரேர் நாம ஹரேர் நாம ஹரேர் நாம, இங்கேயும் மூன்று முறை சொல்லப்படுது.
சிம்பிளி ஜஸ்ட் சாண்ட் கிருஷ்ணாஸ் நேம், ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண. திஸ் இஸ் தி பெஸ்ட் கைண்ட் ஆஃப் சாக்ரிஃபைஸ்.
வெறுமனே கிருஷ்ணருடைய நாமத்தை உச்சாடனம் செய்யுங்கள், ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. இதுதான் மிக சிறந்த வகையான யாகம்.
பிகாஸ் other sacrifices they are also recognized, just like yoga is also recognized, but that was meant for in the satya yuga when all people were very much all virtuous, 7% virtuous.
மற்ற யாகங்களும் கூட ஏற்றுக்கொள்ளப்படுது. உதாரணத்துக்கு யோகா இருக்கு, யோகங்களும் ஏற்றுக்கொள்ளப்படுது. ஆனா அது சத்தியுகத்துக்கானது. அந்த சமயத்துல மக்கள் எல்லாருமே தர்மத்தை பின்பற்றக்கூடியவர்களா இருந்தாங்க, 100% தர்மத்தை பின்பற்றக்கூடியவர்களா இருந்தாங்க.
There is no, I mean, sinful man at all. Now as the age advanced in the Treta Yuga, there were 75% virtuous and 25% sinful.
அந்த சமயத்துல பாவிகளே கிடையாது. இந்த யுகம் மாறும்போது த்ரேதா யுகத்துல 75% புண்ணியம் செய்தவர்களும் 25% பாவம் செய்தவர்களும் இருந்தாங்க.
இந்த தாபர் யுக 50% பாட்லாஸ் அண்ட் 50% சின்ஃபுல். அண்ட் இன் தீஸ் ஏஜ் கலி யுக் ஆல்மோஸ்ட் 10% சின்ஃபுல்.
துவாபர யுகத்துல 50% புண்ணியம் செய்தவர்களும் 50% பாவம் செய்தவர்களும் இருந்தாங்க. இந்த யுகத்துல கலி யுகத்துல கிட்டத்தட்ட 100% பாவம் செய்தவர்கள்
தான்.
சாஸ்திரங்கள்ல 75% பாவம் செய்தவர்களும் 25% புண்ணியம் செய்தவர்களும் கணக்கிட்டு இருந்தாலுமே கூட இப்படிதான் இருக்கு. அத எத்தனை சதவீத மக்கள் நம்முடைய இந்த சங்கீர்த்தன இயக்கத்துல சேர்றதுக்காக வர்றாங்கன்றத வச்சு, எவ்வளவு பேர் இங்க வந்திருக்காங்கன்றத வச்சு நீங்க அதை புரிந்து கொள்ளலாம்.
So it is difficult, but it is the fact. If we perform this sacrifice.
அதனால இது சிரமமானதுதான். ஆனாலும் இந்த யாகத்தை நம்ம செயல்படுத்தணும்னா
nicely according to the rules recommended by the Chaitanya Mahaprabhu.
சைத்தன்யா மகாபிரபுவால பரிந்துரைக்கப்பட்டது போல எல்லா விதிமுறைகளை கேட்டவாறு மிக சிறப்பாக
செயல்படுத்தணும்னா
உறுதியா விடுதலை அடைய முடியும். நிச்சிதம் நிச்சிதம் அப்படின்னா உறுதியாக.
Then surely we shall achieve the desired result, spiritual salvation, which is that it is stated, the brahmaiva tena gantabham.
அதனால இந்த யாகத்தை பொறுமையோட விடாமுயற்சியோட உறுதியோட நம்ம செயல்படுத்தணும்னா உறுதியா நம்ம விருப்பப்பட்ட பலனை அடைய முடியும். அது ஆன்மீக விடுதலை, பிரம்மைவ தேன கந்தவியம்னு சொல்லப்பட்டிருக்கு.
Whole thing is meant for go back to home, go back to Godhead. That is the whole thing.
இந்த எல்லா விஷயமுமே மீண்டும் பகவானுடைய லோகத்துக்கு போய் சேரணும்ன்றதுக்காக தான் இது எல்லாமே.
This is not our home, neither it is our place. We come here as a foreigner.
இது நம்முடைய வீடும் அல்ல, இது நமக்கான இடமும் அல்ல. நம்ம இங்கே ஒரு அந்நியனா வந்திருக்கோம்.
Just like I have come to your place as a foreigner. Suppose I am here for last 1 year. I may remain here for 2 months more or 1 year more. Or then I may go back.
இப்போ நான் உங்களுடைய இடத்துக்கு ஒரு அந்நியனா வந்திருக்கேன். இப்போ நான் இங்கே வந்து 1 வருஷம் இருக்க வேண்டியவன். நான் இங்கே வந்து இன்னும் 3 மாசமோ அல்லது 1 வருஷமோ இருக்கலாம், அல்லது நான் திரும்பி போகலாம்.
Similarly, we are all foreigners in this material world. We come here for certain reasons. That is changing body, changing place. So this is not our place.
அதே மாதிரி இந்த பௌதிக உலகத்துக்கு நம்ம எல்லாருமே அந்நியர்கள் தான். நம்ம இங்கே இந்த உடலை மாற்றிக்கொள்றதுக்காக, இந்த இடத்தை மாற்றிக்கொள்றதுக்காக.
Real place is back to Godhead, back to home.
நம்முடைய உண்மையான இடம் மீண்டும் பகவானுடைய லோகத்துக்கு திரும்பி போறது தான்.
So if we want to go to our home, back, and live there permanently in eternal life, in blissfulness and complete knowledge, then this Krishna consciousness should be adopted very seriously.
நித்தியமான உலகத்தில் நிரந்தரமாகவும் ஆனந்தமயமாகவும் முழுமையான அறிவுடனும் அங்கே இருக்கணும்னு விரும்புகிறவங்க இந்த கிருஷ்ண உணர்வை மிக தீவிரமாக
எடுத்துக்கொள்ளணும். So that they can also take advantage of this nice program.
இது மனித சமுதாயத்துக்கு பிரச்சாரம் செய்யப்படணும். அதன் மூலமா அவர்களும் இந்த நல்ல திட்டத்தை உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். அதுதான் மனித சமுதாயத்துக்கு நீங்க செய்யப்படக்கூடிய மிக உயர்ந்த சேவையா இருக்கும். இந்த சங்கீர்த்தன யக்ஞம் என்ற யாகம்,
இட் இஸ் நதிங் மேனுஃபேக்சர்ட், இட் இஸ் ரெக்கமெண்டட் இன் வேதிக் லிட்டரேச்சர், இட் வாஸ் ஆக்சுவலி பெர்ஃபார்ம்ட் பை லார்ட் சைதன்யா.
இது எதுவும் உற்பத்தி செய்யப்பட்டதல்ல, இது வேத இலக்கியங்களில் பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு. இது உண்மையிலே பகவான் சைத்தன்யரால் செயல்படுத்தப்பட்டது.
சோ தேர் இஸ் நதிங் அன்ஆதரைஸ்ட், இட் இஸ் கம்ப்ளீட்லி ஆதரைஸ்ட்.
அங்கீகரிக்கப்படாதுன்றது இதுல எதுவுமே இல்லை, முழுமையா அங்கீகரிக்கப்பட்டது.
ஐ ஷல் ரிக்வெஸ்ட் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் ஆடியன்ஸ் ஹியர் டு டேக் அப் தி மேட்டர் வெரி சீரியஸ்லி அண்ட் ஜஸ்ட் ட்ரை டு எக்ஸிக்யூட் இட்.
அதனால எல்லா நண்பர்களுக்கும் இங்க இருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய வேண்டுகோள், இந்த விஷயத்தை தீவிரமா ஏற்றுக்கொண்டு இதை மிக சிறப்பாக செயல்படுத்துறதுக்கு முயற்சி செய்யுங்க.
Although there are some impediments, so any good thing you do, there will be so many impediments. But we have to execute our mission.
சில தடைகள் இருக்கலாம் கூட. எந்த ஒரு நல்ல விஷயத்தை செய்தாலும் பல தடைகள் இருக்கத்தான் செய்யும். ஆனா நம்முடைய நோக்கத்தை நம்ம செயல்படுத்தி ஆகணும். மிக்க நன்றி.